நாம அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு பசிய சொல்லியே தரல. முதல்ல தலைமுறை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது 70 வயது இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பசியினுடைய கொடுமை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். 40 வயதுல கூட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய 20 வயது 20 வயதுக்கு பசி கொடுமை தெரியல. கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. பசியினுடைய கொடுமை தெரிஞ்சிடுச்சுன்னு வைக்கிறேன், பையன் தப்பு செய்ய மாட்டான், பையன் தப்பு செய்ய மாட்டான், அப்புறம் எதிர்த்து பேச மாட்டான், எதிர்த்து பேச மாட்டான். பசியோட கொடுமை தெரிஞ்சதுன்னா எதிர்த்து பையன் பாவம் கஷ்டப்படக்கூடாது, பையன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பல வேளை உணவை நீங்கள் குறைத்து கொண்டு ஊட்டி ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன தெரியுமா கேட்கும், எதுக்கு என்ன பெத்த உன்னை நான் கேட்டுனா இல்ல ஏன் தெரியுமா, பசியினுடைய கொடுமை அவனுக்கு தெரியல. அவன் கஷ்டப்படக்கூடாது அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த கஷ்டத்தெல்லாம் நாம வாங்கிட்டதுனால அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனா இது ஒரு 50 வயது காரணம் கேட்டு பாரு சார், பசி ரொம்ப கொடுமை சார், நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம் சார் பாரு, பசியோட கொடுமை போல நிரம்ப பசி இருக்கிறோம் பாருன்னா வறுமையிலிருந்து ஓடுவான், அதனாலதான் அவன் உயர்ந்து நிற்பான். இந்த வறுமை என்ன தொடர்ந்து என்ன குடிச்சிட போகுது என்ன குடிச்சிட போகுதுன்னு நிறைய கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஒரு மிருகம் ஒன்று துரத்துது, இல்லை ஒரு தடியா இருக்கிற ஒரு ஆள் துரத்துறாரு, ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்கிறான், மேலே தள்ளு கீழே தள்ளு சைடில் தள்ளு இப்படி போய் ஜம்ப் பண்ணு ஓடு 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 எல்லா கேமும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எதில் வேணாலும் எந்த டாப்பில் வேணாலும் பார்க்கலாம், எந்த செல்லில் வேணாலும் பார்க்கலாம், கேம் எல்லாம் இப்படி தான் காட்டுது. என்ன துரத்துன்னு தெரியுங்களா, வறுமை துரத்துகிறது. இந்த வறுமையிலிருந்து தப்பிச்சு ஓடும்போது சில நேரம் வேலை வலு துரத்தும், அதெல்லாம் ஹர்டல்ஸ் தாண்டி தான் ஆகணும், ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். சில நேரங்களில் வறுமையினுடைய பிடிகளில் மாட்டிக்கிட்டு தப்பா போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா புகழ்துணை நாயனார் வறுமையினுடைய பிடியில மாற்றாரு. அந்த நேரம் பாருங்க, பொங்கு ஓத ஞானத்து வக்கடமாய் பசி புரிந்தும் எம் கோமான் தனை விடுவேன் அல்லே. பசி வந்துடுச்சுன்னா நிறைய பேர் சிவராத்திரி பார்த்தீங்கன்னா கோயில் போதுவாங்க. ஆனா தூங்குறது ரொம்ப நல்லது, கோயில தூங்குறதுக்கு ஒரு பெரிய பொறுப்பான வேணும். சிவராத்திரி அன்னைக்கு விரதம்னு கோயிலுக்கு வந்துடுவாங்க. கோயிலில் ஒரு காலம் ஆன உடனே பிரசாதம் தந்தாங்கன்னா சாப்பிட்ட உடனே காலையிலேருந்து ஒன்றுமே எடுக்காத வயிறு கொஞ்சம் போல சாப்பிட்ட உடனே கிருன்னு சுற்றி தூங்கிடுவாங்க. அது முதல் காலம் பார்த்துருப்பாங்க, ரெண்டாவது காலம் தெரியாது, மூணாவது காலம் தெரியாது, நாலாவது காலம் தெரியாது. அடுத்த ஜாமம் ஆயிடுச்சுங்க, இப்போ திரும்ப திருப்பள்ளி வச்சு அப்படின்னு தட்டும் போது தான் அப்படியா நான் விரதமா இருந்தேனா அப்படியே கிருன்னு சுற்றி வச்சு வேணா பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கு எங்க குருவார் ஒன்று சொல்லுவாரு, உட்காராதடா அவர் உட்காராத, உட்காந்த தூங்கிடுவேன், உட்காந்த தூங்கிடுவேன், நின்றுகிட்டே இரு, நடந்துகிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, தூங்க மாட்டேன். நின்றுகிட்டே இரு, நடந்துகிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, தூங்க மாட்டேன். படிக்கிற பசங்க கூட தூக்கம் வருது தூக்கம் வருதும்பாங்க. என்ன பண்ணா சார் தூக்கம் போடுவோம் அப்படின்னா ஒரு நல்ல குறியீடு. செல்வம் கிடைக்கக்கூடிய நாயனார் புகழ்துறை நாயனாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், புகழ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வினை நீக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல வறுமை துரத்துதுங்கிறதையும் சொன்னோம். அப்ப ஓடி வந்து அம்பிகை, நான் உங்கள் வறுமையை விரட்டி விடுவேன், நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்வது போல இந்த காட்சி இருக்கிறது. அந்த அம்மா தங்க தேர்ல போறாங்க. தங்கம் என்னதுங்களா, எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, பூமியில கிடைக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு 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 கடைசியில் தங்குவது தங்கம். அப்படி நமக்கு தங்குவது நம்முடைய வினை. அதை சொல்றதுக்காக அந்த வினை தங்கமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறியீடு அம்பிகை தங்க தேர்ல பவனி வரா. அப்ப நம்முடைய உள்ள ஒவ்வொன்று தங்க தேரா மாறிடணும். அப்படியே அதுல அம்பாளை வச்சு அப்படியே வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடணும். இது ஒரு குறியீடுங்க, நான் சொன்ன உடனே அப்படியே அம்பாளை எடுத்துட்டு போயிடணும் நீங்க நினைச்சு தவறா நினைச்சுக்கிடாதீங்க. அம்பாளை மனசுல ஆவாகனம் செய்து இல்லத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். விநாயகர் பெருமான் வாங்கிட்டு வருவோம், நம்ம எல்லாரும் மண்ணுல வாங்கிட்டு வரும்போது மணப்பாளை எடுத்துட்டு போவாங்க. என் குருநாதர் அடிக்கடி கேட்பாரு, மனைப்பலகை எடுத்து செல்றையே மனப்பலகையை எடுத்துட்டு போறியா அப்படின்பாரு. மனைப்பலகையை எடுத்துட்டு போறியே மனப்பலகையை எடுத்துட்டு போறியா அப்படின்பாரு. அதை விட அதை வாங்கும் போது சில பேர் கேட்கற கேள்விதான், ஏய் மூணு நாள்ல கரைய போற விநாயகருக்கு இந்த விதை சொல்ற. அழகா ஒருத்தர் கேட்டாரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால, நீங்க கூட தான் போனா வச்சு எரிச்சிடுவாங்க, அதுக்காக சுசூழ்ச்சி எல்லாம் குறைச்சிருவீங்களா, அப்படியே புலையர் தாக்கின மாதிரி இருந்தது இல்லையா, இறந்து போனா நான் இறந்து போனாலும் என்ன செய்ய போறாங்க, வச்சு எரிச்சிட போறாங்க அவ்வளவுதானே. பெயரிடை நீக்கி வினமென பெயரிட்டு சூரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு பொழிந்தனரே குறைச்சிருவாங்க. அப்ப அதுக்காக வெள்ளச்சட்டை போடாம வந்துடுவோமா, தலசிவா வந்துடுறோமா, திருநீலா வந்துடுறோமா, எல்லாத்தையும் பூசி போற உடம்பை இவ்வளவு சுகமா வச்சிருக்கிறோம். ஆனா பிள்ளையார் வாங்கும் போதே எங்கள் இல்லத்திற்கு விநாயகர் பெருமானை என்னுடைய மகனை போல எங்கள் இல்லத்திற்கு காவலாளியாக நான் அழைத்து வருவேங்கிற மனப்பலகையை எடுத்துக்கிட்டே போறதில்ல. மனசுல ஒரு மண்ணு பிள்ளையார் வாங்க போறேன், அது எப்படி இருக்கும், மண்ணாதான் இருக்கும். ஒரு பொன் பிள்ளையாரை எங்கள் இல்லத்திற்கு வாங்கி வருகிறேங்கிற கருத்துல இன்னைக்கு அழகா பொன் மூலம்லாம் பூசி விற்கிறாங்க. அதை வாங்கும் போதே ஏ இது என்ன தங்க காப்பா போட்டு சும்மா பெயிண்ட் தானே, அதை பார்க்கும் போதே தங்கம் வாங்கி நான் இப்படி அணிவிக்க வேண்டும் உனக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா உங்க எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். வேற எதுவும் கிடையாதுங்க, யாரும் பக்கத்தாலும் கிடையாது, எடுத்து விட்டாலும் கிடையாது. உங்களுடைய மைண்ட் கரெக்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாம் சரியாயிடும். எனக்கு எல்லாம் இனிமே நல்லதுதான் நடக்கும், எனக்கு ஒரு தீயதும் நடக்காது அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஓம் நமச்சிவாயாவை நான் சொல்றேன் என்னை ஒரு தீங்கும் பற்றாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீங்கும் பற்றாது. என்ன ஒரு மூத்த என்ன சார் ஒரு பயமா இருக்கு அப்படின்னா அவனைதான் புடிச்சுக்கும். எனக்கு பயமே இல்லை, எந்த பயமும் இல்லை அப்படின்னா சுவாமி வந்து அவர்தான் பயத்தை கொடுப்பாரு, அவர்தான் பயத்தை அழிப்பாரு. பயக்கிருத்தும் அவர்தான், பய நாசினியும் அவர்தான். அம்பிகை அதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறாள். உங்களுக்கெல்லாம் இந்த வறுமை என்கின்ற பயத்தை தருபவளும் நான் தான், இந்த வறுமை என்கின்ற பயத்தை போக்குபவளும் நான் தான் சொல்வதற்காக அம்பிகை வந்தாள். ஏன்னா அடுத்து நவராத்திரி வர இருக்கு, அம்பிகையினுடைய கடாட்சம் இப்பவே நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா நவராத்திரி இல்லை நம்முடைய இல்லங்கள்லாம் செழிப்பா இருக்க போகுதுன்றது பொருள். எங்கோமான் தலைவிடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் கொண்டு ஆர்வன் மரணொன்று குளிர் புணர் கொண்டு அர்ச்சிப்பார். குளிர்ந்த நீரை எடுத்து அர்ச்சித்தாரு. மாலை எனக்கு அரியானை மஞ்சளம் மாட்டும் பொழுது சாதம் ஒரு பசிப்பிடியால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புனல் தாங்க குடம் தாங்க மாட்டாமை ஆயமணி கண்டத்தார் முடிமீது வீழ்த்து அயர்வார். அப்படி அபிஷேகம் பண்ற நீரை எடுத்துக்கிட்டு வர குடம் இருக்கு இல்லையா, அதை அபிஷேகம் செய்கின்ற போது பசியினுடைய கொடுமையினால மயங்கி அந்த குடத்தை சிவபெருமான் மேல போட்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டாராம். இந்த காட்சி கோவில் துணை நாயனார்ல நம்ம கோயில் காட்சி ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா ஐயா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வானவத்தியாச்சாரிய அப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தகவல் பெயர் சொல்ல விரும்பல, இருவர் அடுத்த நாள் முதல் ஒருவர் பணி ஓய்வு பெற்று இன்னொருவர் பணியினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு. ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கையில் அபிஷேகம் செய்யக்கூடிய சொம்பு இருக்கு இல்லையா, அதாவது ஓய்வு பெற இருக்கக்கூடியவர் இன்னொருவரை தாக்குவதற்கு முற்படுகிறார். அவர் வாக நகர்ந்துகிறாரு. அந்த சொம்பு யார் மேற்பட்டது என்றால் இசன் கபாலியின் மேற்பட்டது. மறுநாள் முதல் அவர் இந்த கோயிலுக்குள் வரவில்லை, மறுநாள் முதல் அவர் இந்த கோயிலுக்குள் வரவில்லை. இது தகவல், பதிவு செய்யப்படாத தகவல் இருக்கு. மனிதர்கள் இறந்து போகலாம், ஆனால் அதை நினைக்கும் தோறும் பதவி வெறிக்காகவும் வளத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் ஒருவர் போரிட்டுக் கொண்டால், ஒருவரை ஒருவர் சந்தித்து சண்டையிட்டுக் கொண்டால் ஈசன் கபாலி தன்னுடைய அடியவராகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. உள்ளே சேர்க்கல, உள்ளே சேர்க்கல. தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தீபாராதனை காட்டிய ஒரு மனிதரை குடத்தின் காரணமாக தன் மீது இடித்த போது ஆனா தெரியாம புகழ்துறை நாயனார் பசியின் காரணமாக வீழ்ந்து அயர்கிறார். இதோட முடிவு பாருங்க, அதோட முடிவை சொல்லிட்டேன், இதோட முடிவு பாருங்க. இன்னாத பசிப்பிடி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையாக்கு மெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர் தொழ புனிதரடி நிழல் சேர்ந்தார். சுவாமி வந்திருந்து தன்னுடைய திருக்கையாயத்திற்கு அழைத்து போறாராம். அதுக்கு முன்னால பசி கொடுமை எப்படி தீர்ந்தது, அதுதான் செல்வம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை சொல்லி ஆயமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். அப்படியே சுவாமி மேல அந்த குடத்தை போட்டுக்கிட்டு அப்படியே வீழ்ந்து அயர்வார். அப்படியே மயக்கம் அடைஞ்சிட்டார், மயக்கம் மூச்சில வீழ்ந்துட்டார். அது வீழ்ந்த உடனே சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமை அடைய தூக்கம் வருது. இருக்கா கோயில்ல தூக்கம் வருது இல்ல, நான் சிவராத்திரி சொன்னேன்ல, கோவிலில் தூக்கம் வந்தா கூட அது சிவபெருமானுடைய அருள். கோயில வராது. அப்படி அதையும் மீறி வருதுன்னா சிவபெருமான் உங்களுக்கு கனவுல வரப்போறாருன்னு அர்த்தம். அங்கனனும் கனவின் கண் அருள் புரிவான், கனவுல வராரு. அருந்து உணவு மங்கிய நாட்கழி வளவும், இந்த உலகத்துல பஞ்சம் இருக்கின்ற வரையிலும் வைப்பது நித்தமும் ஒரு காசு, தினமும் உனக்கு ஒரு காசு தரேன், பொற் காசு தருகிறேன். உடனே நீங்க எத்தனை பவுன் இருக்கும், எவ்வளவு கிராம் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு போய் எங்க கொடுக்கலாம், அதுக்கு யாராவது ஒரு ஆளுகிட்ட விற்கிறதுக்கு உண்டா, அதை விற்கும் போது ஏதாவது காவல் அதிகாரிகள் வந்து பிடிச்சிருவாங்களா, ஏய் களவாடிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்களா, அப்படிலாம் நீங்க கேட்க வேண்டாம். மங்கிய நாட்கழிவு அளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு, இங்கு உனக்கு நாம் என்ன. இடர் நீங்கி எழுந்திருந்தார், துன்பம் போயிடுச்சு, இறைவன் அருளால் ஒரு மயக்கம் வந்தது, அந்த மயக்கத்தில் இறைவன் அருளால் ஒரு கனவு வருகிறது, அந்த கனவில் இன்று முதல் இந்த வளமை நீங்கி பஞ்சம் இருக்கக்கூடிய காலம், இந்த பஞ்சம் இருக்கக்கூடிய கால அளவு வரையிலும் எவ்வளவு நாள் கொடுப்பேன்னா, இந்த பஞ்சத்தை நான் போக்குற வரையிலும் நான் உனக்கு கொடுப்பேன், சுவாமியினுடைய கட்டளை. அப்போ யாராலும் ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்கன்னா, துன்பம் நம்மை விட்டு போகின்ற வரையிலும் இறைவன் என்னுடன் இருப்பார், இறைவன் என்னுடன் இருப்பார். அதுதான் குந்தி தேவி ஒரு வரம் கேட்டா, எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுங்களா, எல்லாரும் என்ன கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு. குந்தி தேவி நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், ஏன் அப்பதான் நான் உன்னை மறக்காம இருப்பேன். நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா என்ன தெரியுமா, சுவாமியை மறக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக. நமக்கு கஷ்டம் கொடுக்காம சுகத்தை கொடுத்துருந்தாரு வைங்க, நான் சாமியை மறந்து இருப்பேன். ஒரு குறியீடு பாத்தீங்களா, வறுமை துரத்துன போது அம்பிகை தனியாக வந்தாள், தங்க காசு நான் உனக்கு தருவேன் என்று சிவபெருமான் சொல்லுகின்ற போது கோயில்துறை நாயனாருக்கு அம்பிகை தங்க தெரியவே பகுதி வருகிறார். அப்போ இந்த தங்க காசு சிவபெருமான் கொடுத்தது, அம்பிகையை அதில் அழகுகளை எழுந்தவர்கள் செய்து சிவபெருமானையும் மகிழ்ச்சி அடைகிறார், தன்னில் பாதி உலா வருகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ பெற்றம் உகந்து ஏறுவார், ஏறு மேல மகிழ்ச்சியா ஏறுவார், பெற்றம் உகந்து ஏறுவார், பீடத்தின் கீழ் ஒரு காசு அச்சம் அடங்கிட அழிப்ப துன்பம் தீரணும்னா, நிரம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காசு வேணும், பணம் தான் சார் மெயின் கிரைடீரியா, எல்லா கஷ்டத்துக்கும் பணம் தான் மெயின். சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, சொல்லுமா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னா, கணவன் வந்து பைசா கொடுக்கலையா, தினந்தோறும் செலவுக்கு பைசா கொடுக்கல, அந்த அம்மா பூ கட்டி இருக்கிறவங்க காவல் நிலையத்துக்கு பிரச்சனை போகுது, என்ன சொல்றாங்க, காவல் நிலையத்துல அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டு செலவுக்கு இவர் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் இவரே தவறான வழியில சேர்ந்து தவறான பானங்களை அறிந்து அறிந்து செலவழிச்சுட்டு வந்துடுறாரு, எனக்கு வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க, தினந்தோறும் செலவுக்கு பணம் வேணும். நல்ல செய்தி தானே, நல்ல செய்தி தானே, செஞ்சாச்சு. காவல்துறையில போன உடனே பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வேகமா செயல்பட்டு அந்த ஆளை கூப்பிட்டு கண்டிச்சு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியாச்சு. 10 நாள் ஆச்சு. இந்த காவல்துறை அதிகாரியில இருக்கிற ஒரு அம்மா பெண் போலீஸ், அவங்க அம்மா பூ கட்டி வித்துட்டு இருக்காங்க, போன உடனே ஏமா சோகமா இருக்க, உங்க வீட்டுக்கார திரும்ப பணம் கொடுக்காம விட்டுட்டாரா, பணம் கொடுத்துட்டு இருக்காரா, கொடுக்குறாரு, அப்படியே சோகமா இருக்கிற, என்னை பார்த்து ஒரு நாள் கூட சிரிச்சு மாட்டேங்கிற, பணம் கொடுக்காம குடிச்சிட்டு வரும்போதுதான் என்னை பார்த்து புரிஞ்சு சிரிச்சு விளையாடுற ஒரு மனுஷன், நீ என்ன காவல்துறையினரிடத்தில் மாட்டி கொடுத்தவள் தானே என்று சொல்லி, இந்த பணம் தானே உனக்கு வேணும், குடியில தூக்கி எறிகிறாரு, எனக்கு அந்த பணம் பிடிக்கல, இப்போ அவள் முந்தைய மாதிரி இருந்தா போதும், முந்தைய மாதிரி இருந்தாலே போதும், பணமா கேவலம் குழந்தைங்களுக்கு தெரியுது, நீங்க விளையாட போன சொல்லி பாருங்க, ஓ துன்பப்படுத்தி காயப்படுத்தி ஏதாவது ஒன்றை பெற்றால் அந்த வலி பாருங்க, அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்குதான். தகவல் ஒன்று படிச்சேன், அடிபட்டவனுக்கு வலி அரை மணி நேரம், அடிபட்டவனுக்கு வலி அரை மணி நேரம், அடித்தவனுக்கு வலி உயிர் உள்ளவரை, அடித்தவனுக்கு வலி உயிர் உள்ளவரை, அடிபட்டவனுக்கு அந்த வலி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா அடிச்சவனுக்கு அதற்கான வினை அவன் உயிர் உள்ளவரை துரத்தும். நீ பாருங்க, யார வேணா அடிச்சு பாருங்க, அதனாலதான் சட்டம் சொல்லுது, படங்களை கூட அடிக்காதீங்க, அடிச்சு எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா என்ன உயிர் உள்ளவரையும் துரத்தும், அது வேணாம் சட்டமே சொல்லி நல்லது பண்ணுது. இங்கே அச்சமடங்கிட அழிப்பு அன்பரும் மற்றொரு கை கொண்டு உற்ற பெரும் பசியலனால் உணங்கும் உடம்புடன் உவந்து
பசி அடங்கிடுச்சு.
பசி அடங்கிடுச்சுன்னா ஆண்கள் சொல்றேன், பசி அடங்கினால் காம உணர்வு தலை கூட்டும். பசிக்கும் போது காம உணர்வு வராதுன்னு சொல்றாங்க,
ஆனா அத உளவியலாளர்கள் மறுக்கிறாங்க இல்ல அப்படின்னு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து பசி உணர்வு அடங்கிடுச்சுன்னா காம உணர்வு தலை கூட்டும்.
அப்படி தலை கூக்கும் போது அதை தட்டிட்டீங்கன்னா நாம குழச்சோம், நாம குழச்சோம்.
இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணிடும், பசி உணர்வுக்கு கொண்டு வந்து
வறுமையை கொண்டு வந்து வயிறு நிரம்பும் போது காம உணர்வு மேலெழும்பும்.
அப்படி மேலெழும்புற காம உணர்வு அங்கேயே தட்டிடணும், தட்டலைன்னா அது பசி உணர்வு வறுமைக்கு கொண்டு வந்து விட்டுடும். இது முதல்ல தெரியாம இருக்கலாம், நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம்.
ஒன்ஸ் தொட்டு சுட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து நாம மீளலைன்னா நாம மனிதர்கள் இல்லை இருப்போம். தொட்டு சுட்டதுக்கு அப்புறமும் நாம மீளலைனா நாம மனிதர்கள் இல்லை என்பது பொருள்.
உற்ற பெரும் பசியதனால் உணங்கும் உடம்புடன் உவந்து,
அப்படி தினவெடுக்கக்கூடிய உடம்புடன் உவந்து மகிழ்ந்து முற்று உணர்வு தலை நிரம்ப முகமகர்ந்து கழி கொண்டார். அப்படி நீரை எடுத்து ஊத்திட்டு மகிழ்ச்சியா சொல்றாராம், உனக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறாய். உனக்கு கபாலீஸ்வரர் கோயில வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வேற எங்கேயோ போலியே, இன்னைக்கு ஓய்வு நாள் நல்ல எங்கேயோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படி இல்லையே, நாம் இங்கே வந்து மகிழ்வாக இருக்கிறோம், இறைவனை தரிசித்து மகிழ்ச்சி அடைகிறோம். வேறொன்று பார்க்கறது நமக்கு மகிழ்ச்சி இல்லை, இறைவனை பார்ப்பதிலே மகிழ்ச்சி, இறைவனுக்கு தொண்டு செய்வதிலே மகிழ்ச்சி. அப்போ நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் இறைவனிடத்தில் கொடுத்திருக்கிறதுனால அது எந்த விதமான இன்னலுக்கும் ஆளாகவே ஆகாது, அந்த மகிழ்ச்சி வந்துடும். சொல்றாரு, அந்நாள் போல் எந்நாளும் அளித்த காசது கொண்டே. ஒரு நாள் கொடுத்துட்டு சிறந்ததெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, பேங்க்கு கூட ஒரு முறை கடன் கொடுத்துட்டு விட்டுடும், அதுக்கப்புறம் நீங்க இஎம்ஐ வந்துடும். எப்ப சார் பேமெண்ட், எப்ப ரீபேமெண்ட், எவ்வளவு அசை கட்டுவீங்க, எவ்வளவு வட்டி கட்டுவீங்க, எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட், எல்லா கணக்கும் வந்துடும். இல்லதான் வட்டி ஏறிச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஏறிடும், வட்டி இறங்கிச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட் குறைஞ்சிடும். கண்ணுக்கே தெரியாது நமக்கு, அது கண்ணுக்கு வேற தெரியாது, இன்ஸ்டால்மெண்ட் ஏறிச்சா இன்ஸ்டால்மெண்ட் இறங்கிடுச்சா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா டோக்கு டோக்கா கொடுக்கும் போது வட்டி பணத்தையும் அசலையும் சேர்த்து சேர்த்து கொடுப்போம். கடைசியில ஆடிட்டருக்காக ரிப்போர்ட் வாங்கும் போதுதான் நாம கட்டின அசல் இதுல முதல் அது ரொம்ப கொஞ்சமாகும், வட்டி அது போல 10 மடங்காகவும் தெரியும். சார் இந்த கடனே வாங்க கூடாது சார், இல்ல அப்படி வளர்ந்து நிற்கக்கூடிய ஒன்று கடனே அப்படிதான் கொடுப்பாங்க பேங்க்ல. ஆனா சுவாமி அப்படி கொடுக்கல, அன்னாள் போல் என்ன ஆளும் அளித்த காசது கொண்டே. நேத்திக்கு நமக்கு உணவு கொடுத்தாரு, இன்னைக்கு கொடுக்காங்களா கொடுத்தாரு, இன்னைக்கு நான் ஒண்ணு வச்சு வாயான்னு சொல்லல, இதுதான் கொடுக்குறாரு, சரி நாளைக்கு சொல்றானா பாப்போம் அப்படின்னு. நாளைக்கும் நான் சொல்ல, சரி நாளைக்கு சொல்றானு பாப்போம் அப்படின்னு அன்னைக்கும் கொடுக்குறாரு. என்ன ஆளும் அளித்த காசது கொண்டே இன்னால பசிப்பிணி வந்து இருத்த நாள் நீங்கிய பின், பசிப்பிணி நீங்கியதற்கு பின்னால் மின்னா செஞ்சடையாளுக்கு மெய் அடிமை தொழில் செய்து. அடிமையிலேயே மெய் அடிமை பொய் அடிமைன்னு ரெண்டு இருக்கு. எத்தனாம் நூற்றாண்டு தெரியுமா, 12 நூற்றாண்டு. இன்னைக்கு நாம இருக்கிறது 21 நூற்றாண்டு. 900 வருஷத்துக்கு முன்னாலேயே சேர்க்கிட குறிச்சு வச்சுட்டாரு. மெய்யடிமைன்னு ஒண்ணு இருக்கு, பொய்யடிமைன்னு ஒண்ணு இருக்கு. மெய்யடிமைன்னு சொன்னா பொய்யடிமை இருக்குன்னு பொருள். என்ன பொய்யடிமை, சில பேர் பணம் கொடுக்கறாங்கிறதுக்காக நான் கூட கும்பிடு போடுவேன், ஐயா வணக்கம் ஐயா, உபயோகம் வந்துட்டாங்கிறதுக்காக வணக்கம் சொல்றது, வணக்கம் ஐயா, ஏன் அவர் போனத்தை சம்பாவம் கொடுப்பாருங்கிறதுக்காக, அது பொய் அடிமை. இறைவனுக்கு வணக்கம் செலுத்துவது மெய்யடிமை, மெய்யடிமை தொழில் புனிதர் அடி, விண்ணா செஞ்சடையாளருக்கு மெய்யடிமை தொழில் செய்து, பொன்னாட்டின் அமரர் தொழ தேவரெல்லாம் வணங்க புனிதர் அடி நிழல் சேர்ந்தார். சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்தார். பாருங்க, சிவபெருமான் மீது தலை மீது மயக்கத்தின் காரணமாக, பசி மயக்கத்தின் காரணமாக அப்படியே சுமந்துட்டு வந்த நீர், அபிஷேக நீர் தவறி போய் விழுந்து சிவபெருமானுக்கு அடிபடுது. ஆனா அதுக்கு பதில் என்ன செய்யணும், எதையும் அடிச்சுட்டியான்னு கேட்கல, இவன் பசியிலதான் செய்யறான்னு காரணம் புரிகிறது சிவபெருமானுக்கு. அப்போ நாம செய்யறது இது தப்புதான் சார், அதுக்கான காரணம் சுவாமிக்கு தெரியும், நாம மறைக்க முடியாது, மறைக்கவே முடியாது, சிவபெருமானிடத்தில் மறைக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் காரணம் நாம இருக்கிறதுக்கும்,
நாம் நடக்கிறதுக்கும் நாம் பேசுறதுக்கும் காரணம் அவர் என்பதை சொல்லி இந்த புகழ்துணை நாயனார் புராணத்தை யாரெல்லாம் செல்வெடுக்கிறார்களோ அவர்களுக்கு வினை நீக்கும், செல்வம் பரிமிதமா பெறுவோம், பாவம் இல்லாத செல்வமா அது. செல்வத்தோட பாவம் வரும், நான் நிரம்ப நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், செல்வத்தோட பாவமும் சேர்ந்துதான் வரும். ஆனா பாவம் இல்லாத செல்வத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே இந்த புகழ்துணை நாயனாரினுடைய புராணத்தை கேட்டால் நான் ரசிகாந்த் பேசிட்டே இருக்கும்போது அதிபத்த நாயனாரும் செல்வத்தை தரக்கூடிய நாயனார் நீங்க அதையும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. ஆமா அதுவும் உண்மைதான். ஆனால் சுவாமியே இங்க காசு கொடுத்துருக்கிறார், ஒரு காசு ஒரு காசு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அதனால வழிபாடு செய்யக்கூடிய புகழ்துணை நாயனாரை கேட்கக்கூடிய உங்களுக்கும் சொல்ல முடியாது, சுவாமி தினந்தோறும் ஒரு பொற்காசு வழங்கினாலும் வழங்கலாம், ஆனால் அது உங்கள் உள்ளங்கை பொறுத்தது. எனக்கு வழங்கலைன்னு சொன்னா எனக்கு உள்ளத்துல அன்பு இல்லைன்னு பொருள், எனக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் உள்ளத்தில் அன்பு வந்திருக்கிறது என்று பொருள், வழங்குறதை நிறுத்திட்டாங்கன்னா அங்க வந்து அன்பு போயிடுச்சு புரியல, கொடுத்ததுன்னா கிடைச்சதுன்னா உள்ளத்துல அன்பு இருக்குன்னு பொருள், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு நிறுத்திட்டாருன்னா உள்ளத்துல அன்பு இருந்தது இப்போது இல்லை என்பது பொருள், கொடுக்கவே இல்லைன்னா உள்ளத்துல அன்பு இன்னும் மலரவே இல்லை என்பது பொருள். எனவே இறைவன் எப்போதும் காசுல அளந்து கொண்டே இருக்க வேண்டும், இறைவன் செல்வத்தை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த செல்வமும் அவன் தாளை வணங்குவதற்கே பயன்பட வேண்டும் என்பதை பிரார்த்தனையாகவே எதிராலும் இருந்து செல்வெடுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாலும் வளர்த்தாலும் ரைத்தருக்கு இறைவன் திருவோடு செய்ய வேண்டும் என்பதை புகழ்துணை நாயனாரையுடைய பொற்பாதங்களை வைத்து நீருண்டு வழிகின்ற காலுண்டு வழிகின்ற நிலவுண்டு வருமுண்டு நெறியுண்டு துணியுண்டு மறியுண்டு நெறியுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஓருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாதவர் உணவுண்டு வளமுண்டு எழுந்து கரியுண்டு மறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.